திருப்பி கேளுங்க, சங்கீதம் 77வது அதிகாரத்துக்கு, சங்கீதம் 77வது அதிகாரத்துக்கு திருப்பி கேளுங்க. இந்த நாளிலே ஒரு விதை, ஒரு விசை, இந்த கடந்த வருஷத்தை எங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டாடாமல் சொல்லி நான் விரும்பினேன். கடந்த வருஷம் எப்படி இருந்தது அல்லாவிட்டால், இந்த கடைசி நிமிஷத்திலே நாம் நின்று கருந்து இருக்கிற இந்த வருஷம் நமக்கு எப்படிப்பட்டதா இருந்தது அல்லாவிட்டால், வாழ்க்கை எப்படியாய் நின்று அல்லாவிட்டால் கடந்து நாம் தேவனுடைய சமத்திலே சென்றோம் அல்லாவிட்டால் வந்தோம் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் பார்த்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். பார்க்கிற வசனங்களை நிரூபிக்கத்தக்கனவையாக கடைசியிலே தான் அதற்குரிய வார்த்தைகள் உருவாக்கப்படுகிறது. அதனாலே முன்னுக்கு பார்க்கிற வார்த்தைகளை பார்த்து இது என்னன்னு சொல்லி நினைத்து விடாதீர்கள். நாம் வேதத்திலே பார்க்கிற பொழுது வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறோம் சொல்லி நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவர் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், இந்த வருஷத்தை நன்மையினாலே நான் முடிசூட்டுவேன், இந்த வருஷத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என் ஆண்டவர் எங்களுக்கு பல வார்த்தைகளை வேதத்திலே கொடுத்திருந்தாலும் அந்த விதமாக நம்முடைய வாழ்க்கை நடந்து முடிகிறது அல்ல. அந்த வருஷம் நாம் எதிர்பார்க்காத அநேக காரியங்களை சந்திக்கிறது, நாம் விரும்பாத அநேக காரியங்களை நாம் சந்தித்து கடந்து செல்லுகிறோம். ஆண்டவரிடத்திலே கேட்கிற கேள்வி என்ன, ஏன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று சொல்லி வருடம் முழுத்தலுமாக கேட்கிறது நமக்கு வழக்கமாய் அல்லாவிட்டால் பழக்கமாய் அல்லாவிட்டால் மனிதனுடைய ஒரு சாயலாய் அது இருக்கிறதை நாம் தவிர்க்க முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, நான் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பலவிதமான ஆசீர்வாதங்களை தேவன் வேதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறது, நமக்கு தெரியும் அல்லவா. ஆனாலும் நாம் விரும்பாதவை ஏன் நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதவைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏன் எங்களை சந்திக்கிறது. நாம் தேவனை நம்புகிறோம் அல்லவா, நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் அல்லவா, நாம் வாழுகிறோம் அல்லவா. தேவன் விரும்புகிறபடி, தேவன் எதிர்பார்க்கிறபடி எங்களுக்கு முடிந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் நின்று நம்முடைய வாழ்க்கையை கழிக்கிறோமே, ஆண்டவரே இது ஏன் எனக்கு, இது ஏன் எனக்கு என்பதற்கு ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்த்து கடைசியிலே நாம் இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு சில சம்பவங்களை நான் காண்பித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தையில நீங்க பாத்தீங்கன்னா ஆசாபியன் என்ற ஒரு தேவனுடைய மனிதன் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். தாவீது எழுதவில்லை, நான் இன்றி காலை எடுத்து வைத்து பார்த்து விட்டு யோசித்த ஆண்டவரே பட்டி தவறி சங்கீதம் முழுத்திலும் அல்லாவிட்டால் முக்காவசிக்கு மேற்பட்ட சங்கீதத்தை தாவீது எழுதுகிறபடினாலே தாவீது என்று சொல்லிவிடாத படிக்கு பாதுகாத்துக் கொள்ளும் சொல்லி ஒரு சிலர் இதையே விரும்ப மாட்டாங்க இல்லையா, பேர் யாரு எழுதுனது, இவர் எழுதுனது, அவர் தான் சொல்லப்படுவன் இல்லையா. இந்த தேவனுடைய மனுஷன் எழுதின இந்த சங்கீதத்திலே ஆச்சரியமான வார்த்தைகள் சிலவற்றை இருக்கிறது. இதுல பிரச்சனை என்னன்னா, ஒரு வார்த்தையை நான் விளங்கப்படுத்துவதற்கு அந்த சங்கீதம் முழுவதையும் வாசிக்க வேண்டியதாக இருக்கிறது, அந்த சங்கீதம் முழுவதையும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிங்க பார்ப்போம்.
நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விழிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன், பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன்.
இதுல இவர் என்ன சொல்றார், பூர்வ காலத்தையும் ஆதி காலத்து வருஷங்களை நான் என்ன செய்கிறேன் நினைக்கிறேன். வாசிங்க தொடர்ந்து.
ரா காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இதயத்தோட சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ.
இப்படி வாசிங்க, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ. இந்த தேவனுடைய மனுஷனுடைய கேள்வி என்ன, ஆண்டவர் நித்திய காலமாக என்னை தள்ளிவிடுவாரோ? வாசிங்க தொடர்ந்து.
இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ?
இனி ஒருபோதும் ஆண்டவர் எனக்கு தயை செய்யாதிருப்பாரோ? வாசிங்க.
அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ?
அவருடைய கிருபை முற்றிலுமாக அற்று போயிட்டதோ?
வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ?
வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறையாக ஒளிந்து போயிட்டோ? ஆண்டவரே,
தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ?
தேவன் எனக்கு இரக்கம் செய்ய மறந்து விட்டாரோ?
கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ?
கோபத்தினாலே உருக்கமான இரக்கங்களை அடைத்து விட்டாரோ? சொல்லுங்க.
அப்பொழுது நான், இது என் பலவீனம்.
இப்பதான் சரியான இடத்துக்கு தேவ மனுஷன் வந்திருக்கான். எங்க தெரியுமா? இது என்னுடைய பலவீனம்.
ஆனாலும்
பாருங்க, வெயிட் பண்ணுங்க. இது என்னுடைய பலவீனம். ஆனால் நம்முடைய இந்த வருஷத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்த காரியங்களிலே என்ன நினைத்தோம் தெரியுமா? இந்த தேவ மனிதன் நினைத்தது போல நாம் நினைத்தோம். இது உண்மை. ஆனால் அந்த தேவ மனிதன் இன்னும் இடத்துல வந்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இது என்னுடைய பலவீனம் என்பதை நாம் மறந்து விட்டோம். அதை நாம் சிந்தனைக்கு கொண்டு வர என்ன செய்து விட்டோம்? மறந்து விட்டோம். ஆனா அந்த மனுஷன் நினைத்தது போல தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ, தேவன் நன்மை செய்ய மறுத்து விட்டாரோ, தேவனுடைய கிருபைக்கு அவர் முடிவு செய்து விட்டாரோ என்று சொல்லி நாம் என்ன நினைத்தோம்? தேவன் மீது, தேவனை பார்த்து கேட்காத கேள்விகள். இந்த அந்த இதுல பாருங்க, எல்லாத்துக்கும் கேள்வி போட்டிருக்கிறாங்க. தேவனை பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? கேட்காத கேள்விகள் கேட்டோம். என் வாழ்க்கைக்கு ஏன் இப்படி நடந்தது? என் குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடந்தது? என் பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி நடந்தது? ஆண்டவரே, அந்த மனித இடத்துல வந்து சொல்றான் என்ன தெரியுமா? இது என்னுடைய பலவீனம், இது என்னுடைய பலவீனம், இது என்னுடைய பலவீனம். தொடர்ந்து வாசிங்க.
ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்தில் அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியையெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன்.
இங்க அப்படி இருக்கு. அதுக்காக இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, தேவன் இரக்கம் செய்த மரபார் அங்க பத்தாவது. அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன். இப்ப ஒரு பக்கம் என்ன முடிந்துட்டு, தேவனை பார்த்து கேட்காம கேள்வி எல்லாம் கேட்க தொடங்கிட்டான் தேவ மனுஷன். என்ன ஆண்டவரே, எனக்கு ஏன், எனக்கு ஏன், எனக்கு ஏன், என் குடும்பத்துக்கு ஏன்? அடுத்த பக்கத்துல அவன் வந்துட்டான். எங்க தெரியுமா? இது என்னுடைய பலவீனம், இது என்னுடைய பலவீனம், இது எனக்கு தகாதவை, இது என்னுடைய பலவீனம் என்று சொல்லிவிட்டு எங்க தெரியுமா போறாரு? தேவனுடைய வலதுகிறத்துல இருக்கிற வருஷங்கள் இருக்கிறது பாருங்க, அந்த வருஷத்தை நான் ஒரு விசை நினைவு கூறுபமே என்று சொல்லி அவன் கடந்து செல்லுகிறான். நாம் எல்லாரும் என்ன செய்தோம் இந்த வருஷத்துல? நாம் எல்லாரும் எப்படி தேவனத்தில் நின்ற மாதிரி, ஆண்டவரே எனக்கு ஏன், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வருத்த, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த குறைச்சல், ஆண்டவரே. ஆனா தேவன் உன்னை வலது கீத்திரத்திலே வைத்திருந்த அந்த வருஷங்களை நீ நினைத்து பார்க்கவில்லையே. தேவன் உனக்கு நன்மை செய்த வருஷங்களை நினைத்து பார்க்கவில்லையே. தேவன் உன்னை ஆசீர்வதித்த வருஷங்களை நீ நினைத்து பார்க்கவில்லையே. குறைவான வருஷங்கள் அல்லாவிட்டால் சோதனையிலே நீ வாழ்ந்து வந்த வருஷங்களை பார்த்து தேவனிடத்திலே கேள்வி கேட்பது நலமா? அது சரியா? அது நீதியா? இதுக்கு முடிவிலே நான் ஒரு சம்பவத்தை விளங்கப்படுத்துவேன். இந்த வார்த்தைகளை அது இன்னும் சேர்த்துக் கொள்ளும் சொல்லி நான் தேவனுக்கு நம்புகிறேன். இல்லையா? என்ன தேவனுடைய மனுஷனே, அங்கே நாம் அந்த மனுஷன் தன்னுடைய பலவீனத்தை அறிந்து கொண்டான். அதே நேரத்தில் தேவனிடத்தில் திரும்பி தேவனுடைய வலது கரத்தில் இருந்த அந்த வருஷங்களை எண்ணி நான் பாருங்க. அவன் நான் நிறுத்தி நடந்திருக்க சொல்லி, ஆண்டவரே இருந்த நன்மைகளை செய்தீரே அதற்காக நன்றி அப்பா, இப்படி என்ன வாழ வைத்தீரே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதை விட்டு விட்டு அந்த மனிதன் மேலே கேட்ட கேள்விகளைப் போல, தேவன் என்னை விட்டு விட்டாரோ, தேவன் என்னை மறுத்து விட்டாரோ, தேவன் முகத்தை திருப்பி விட்டாரோ என்று சொல்லி பல கேள்விகளை கேட்டு நம்முடைய வருஷத்தை ஓட்டி வந்தமா? ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்விலே எதிர்பார்க்காத காரியம் அவருடைய வாழ்க்கையிலே சந்திப்பதின் அடிப்படையான ஒரு காரியத்தை கடைசியிலே நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆனா எல்லாம் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி சொல்ல முடியாது. ஆனாலும் 99 விதமான சம்பவங்கள் அந்த அடிப்படையிலேதான் வேதத்திலே நடந்திருக்கிறது. ஆகையினாலே ஒரு மனித வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் இந்த வருஷத்திலே உங்க வாழ்க்கையிலே நீ விரும்பாமல் உங்க வாழ்க்கையில வந்த காரியங்கள் ஏன் என்பதை குறித்து ஒரு சம்பவத்தை வைத்து நான் உறுதிப்படுத்தி கடந்து செல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 31 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 31 அதிகாரம் அதிலே 9 வசனத்தில் இந்த வாசிங்க.
எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிட்டு, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிட்டு, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, என் சத்துருக்களாய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டார்கள், எனக்கு விலகி ஓடினார்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தைப் போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் தீயில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன்.
இந்த சம்பவம் இந்த வார்த்தைகளுக்கு அடிப்படையான வார்த்தை எங்க தெரியுமா இருக்குது? அந்த 14 வசனத்தை பாருங்க. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அதுக்கு முன்பாக நீங்க பார்த்தீங்கன்னா தாவீத் வந்து உபத்திரவத்தை வர்ணிக்கிறார். என்ன நடக்கிறது? நான் செத்தவனை போலே ஆன ஆண்டவரே, என்னை மதிக்கிறதுக்கு ஒருவரையும் காணல, ரோட்ல போனாலும் கணக்கு எடுக்கிறாங்க இல்லையா ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய வருஷத்தை வர்ணிக்கிறார், அவருடைய நாட்களை வர்ணிக்கிறார், நடந்து கொண்ட காலங்களை வர்ணிக்கிறார். ஆண்டவரே என்று சொல்லி புலம்புகிற மனுஷன் கடைசியில ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறான்? நீர்தான் என்னுடைய நம்பிக்கைப்பா, நீர்தான் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரே. நம்முடைய கடந்த வருஷம் எல்லாவிட்டால் நாம் நின்று கொண்டு இருக்கிற இந்த வருஷம் எப்படியா இருந்தது? நீ எதிர்பார்க்காத விதமான சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்தது உண்மைதான். ஆனால் கடைசி உன்னுடைய முடிவு என்ன? உன் கடைசி முடிவு எப்படி ஆயிடுச்சு? நீ எண்ணத்தில் அந்த சம்பவத்தினுடைய அந்த காரியத்தினுடைய முடிவை உறுதிப்படுத்தின. தாவீது சொன்னார் என்ன தெரியுமா? என்னுடைய நம்பிக்கை நீர்தான் ஆண்டவர், என்னுடைய நம்பிக்கை நீர்தான் ஆண்டவர். உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது இந்த வருஷத்திலே? உன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா விதமான சம்பவத்தின் அடிப்படையிலே யார் முடிவாயிருந்தார்? ஆண்டவரே நீர் என்னுடைய முடிவு, நீர் என் நம்பிக்கைப்பா, நானோ கர்த்தாவை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன். எப்பொழுது சொல்றா? நான் செத்தவனை போல ஆன ஆண்டவரே, என் ஆத்மா பலவீனமாய் போய்விட்டது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறேன், என்னுடைய சரீரம் பலவீனமாய் இருக்கிறதப்பா, ரோட்ல போகிறவர்கள் மற்ற வழியாய் திரும்பி போகிறார்கள், என்னை காணுகிறவர்கள் வேறு வழியாக போறாங்கப்பா, ஆனா நீர் என்னுடைய நம்பிக்கை, நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். நம்முடைய வருஷம் எப்படி இருந்தது? எப்படி எங்களுடைய வருஷத்தை நாம் கழித்துக் கொண்டோம்? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதிர்பார்க்காத காரியம் வருகிற பொழுது உன்னுடைய நம்பிக்கையை நீ எங்கே வைத்திருந்தாய்? இந்த வருஷத்தை உன் கண்களுக்கு முன்பாக இந்த நாளில் கொண்டு வா. அடுத்த வருஷத்துல இந்த வருஷத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்க கொண்டு வர மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அடுத்த வருஷம் இந்த வருஷத்தை விட இன்னும் வேகமாக இருக்கு. ஏன் தெரியுமா? இயேசுடைய வருகையை நோக்கி போய்கொண்டு இருக்கும் பாருங்க, அது வேகமாத்தான் இருக்கு. இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் வேகமாக இருக்கு. ஆனா இந்த வருஷத்துல நாம் எப்படி இந்த வருஷத்தை முடித்தோம்? கடந்த வருஷம் முடிவில்லை நல்ல ஓட்டத்தை குறித்து ஒரு செய்தி பேசி, இந்த வருஷத்துல நீ எப்படி உன் ஓட்டத்தை ஓடி முடித்தாய் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை பேசினேன். இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட ஒரு செய்தி இருக்கக்கூடாது ஆண்டவர் என்று சொல்லி இப்படிப்பட்ட விதத்தில் ஒரு செய்தியை நான் ஆயத்தப்படுத்தினேன். அவன் சொல்றான், என் உயிரை வாங்க தேர்றாங்கப்பா, என் பிராணனை வாங்க தேர்றாங்க, என்னுடைய எதிராளிகள் அங்கு இங்கு அலைஞ்சு திரிஞ்சு என்ன என்ன செய்யலாம் சுத்தி திரியறாங்க, ஆனா நீர் என் நம்பிக்கைப்பா. யார் தெரியுமா? ஒரு ராஜா, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய சமூகத்தில் இருந்து சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீர் என்னுடைய நம்பிக்கை. நாங்கள் அயர்ந்த எப்படி கடந்து சென்றிருப்போம், எப்படி நடந்து கொண்டிருப்போம், அல்லாவிட்டால் கடந்த வாழ்க்கையில நாம் எப்படி நடந்து கொண்டோம், இந்த கேள்வியை திரும்ப திரும்ப இந்த நாளிலே கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இந்த வருஷத்தின் கடைசி சம்பவத்திலே, கடைசி ஞாயிறிலே, கடைசி நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 90வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 90 9வது வாசிச்சுட்டு அங்க 15 இருக்க வாசி, 9வது வாசிச்சீங்க.
எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்கள் கழித்து போட்டோம்.
ஒரு கதையை போல இந்த வருஷத்தை நாம கழித்து போட்டோம். இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்டா, இந்த வருஷம் உனக்கு எப்படிப்பட்டதா இருந்தது? உன்னுடைய வருஷத்துல, உன்னுடைய வாழ்வில் இருந்து புறப்பட்ட நன்மைகள் என்ன? இந்த வருஷத்துல நீ தேவனுக்காய் செய்த காரியங்கள் என்ன? இந்த வருஷத்துல நீ செய்து கொண்ட அல்லாவிட்டால் உன் நிமித்தம் என்ன நன்மை உண்டாயிச்சது என்று சொன்னா என்ன சொல்லிருக்கீங்க? எனக்கு தெரியாது. அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறது, எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்கள் கழிக்கப்பட்டு போயிட்டாண்டு. ஒரு கதையை போல் இந்த வருஷம் போய் சேர்ந்துட்டு, இது என்ன சரித்திரம்? ஆனா இந்த வருஷத்துல நான் நீ என்னத்தை செய்து முடித்தோம், எப்படி வாழ்ந்து முடித்தோம், என்னத்தை நடத்தி விட்டோம்? அல்லாவிட்டால் உன் வாழ்வில் இருந்து, என் வாழ்வில் இருந்து தேவ ராஜ்யத்தில் என்ன நன்மை உருவாயிச்சு? இந்த வருஷத்தின் முடியல கேள்விக்கு மேலே கேள்விதான் கேட்க முடியுமே ஒழிய, நான் செய்தது இது, நான் செய்தது அது, நான் செய்தது அது என்று சொல்லி ஒன்னாலும் என்னாலும் தேவ சமூகத்தில் ஒன்றும் வைக்க முடியாது. உன் நீதி எல்லாம் தேவனுக்கு குப்பையா தெரிகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுது. 17வது வசனத்தை பாருங்க, வாசி.
தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும்.
தேவரே, எங்கள் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கு ஆண்டவர். என்ன சொல்ற ஆண்டவர்? அதுக்கு மேல் வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுல வருகிறது, 80 வரைக்கும் வாழலாம் அது இதுன்னு சொல்லி வருது அங்க வசனம். அதெல்லாம் வாசிச்சு கொண்டு அங்க நான் போனேன். ஆண்டவர, நாங்கள் துன்பத்தில் வாழ்ந்த நாட்களுக்கு சரியா நீதி செய்யுங்கப்பா. உங்க வாழ்வில் ஏன் துன்பம் வருகிறது என்பதை நான் கடைசியில் வழங்கப்படுத்துறேன். ஆனா இங்க சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆண்டவரே, என் வருஷம், இந்த வருஷத்தில் நான் கொண்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் வருகிற வருஷத்தில் எனக்கு சரியா நீதி செய்யும் ஆண்டவரே. இந்த வருஷத்தில், இந்த வாழ்வில் நான் விட்ட கண்ணீருக்கு அடுத்த வருஷத்தில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் நான் சுமந்து கொண்ட செல்வங்களுக்கு அடுத்த வருஷத்தில் ஒரு நன்மையை உருவாக்கும் ஆண்டவரே. சரியா நீதி செய்யும், சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லப்படுகிறது. சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்படியே ரெண்டு ராஜாக்களுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு ராஜாக்கள், ரெண்டு ராஜாக்கள் 20வது அதிகாரம் சில ஒன்றுல இருந்து வாசிங்க, இல்லாட்டா அது சம்பவம் விழுங்காது, நான் சொல்ல சொல்ல பேச ஆரம்பிச்சு. ஒன்றுல இருந்து வாசிங்க, 20வது அதிகாரம் ஒன்றுல இருந்து வாசிங்க.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாய் எசாயா என்னும் தீர்க்கரசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்னே க கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசாவை நோக்கி, உன் தகப்பனாய தாவீதின் தேவனாயிருக்கும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்பிவித்து என் நிமித்தமும் என் தாசனாய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார்.
இங்க பாத்தீங்கன்னா எசேக்கியா ராஜா, தேவனுடைய ஜனங்களை ஆட்கொண்டிருக்கிற எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு செய்தி ஒன்று உருவாகிறது. என்ன தெரியுமா? நீ சுகமடைய மாட்டீர், நீர் உம்முடைய குடும்பத்தை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி நீர் மறிக்க போகிறீர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசினாலே தேவன் வார்த்தை அனுப்பினார் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு. அப்படி அனுப்புகிற பொழுது அந்த ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா? தேவனை பார்த்து, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மகா உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணினார். ஒரு தேவனுடைய ராஜா தேவனுடைய சமூகத்தில் இருந்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உமக்கு முன்பாக நான் உண்மையாயிருந்தேன் ஆண்டவரே. எப்ப சொல்லப்படுகிறது தெரியுமா? மரணத்தின் தருவாயிலே நிற்கிற பொழுது. மரணத்தின் தருவாயிலே ஒரு ராஜா நின்று கொண்டு இருக்கிற பொழுது அவன் உண்ணப்பிக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையுள்ளவனாயிருந்தேன், நான் உமக்கு விரோதமாய் ஒன்று செய்யல ஆண்டவரே, இதை தயவு செய்து நினைத்தரல ஆண்டவரே என்று சொல்லி புலம்புகிறான் ஒரு தேவனுடைய ராஜா இல்லையா? அந்த நிமிஷத்தில் ஒரு காரியம் நடக்கிறது என்ன தெரியுமா? தேவன் அதே தீர்க்கதரிசி திரும்பி அனுப்பி சொன்னது என்ன தெரியுமா? உன்னை நான் சுகமாக்குவேன், உன்னை நான் சுகப்படுத்துவேன், 15 வருஷத்தை இன்னும் நான் கூட்டித்தாரேன் இல்லையா, உனக்கு இன்னும் 15 வருஷத்தை நான் கூட்டித்தாரேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே அதே தீர்க்கதரிசி புலம்புறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஆச்சரியமான கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு இந்த வருஷமும் தந்தாயிச்சது, அடுத்த வருஷமும் கிடைச்சிட்டு இல்லையா? உனக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த வருஷமும் கிடைச்சாயிட்டு இல்லையா? அடுத்த வருஷத்தையும் தேவன் உனக்கு தந்துட்டா. அவருடைய கிருபையிலே நாம் நிற்கிறோம் இல்லையா? நாம் சொல்ல முடியாது, நம்முடைய உண்மையினாலே நம்முடைய உத்தமத்திலே நாம் நிற்கிறோம், அதனாலே எங்களுக்கு ஒரு வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலே கிருபையின் காலத்திலே நடைபெறவில்லை சம்பவங்கள், அதற்கு அந்த நாட்கள் அவன் எல்லாம் சரியா இருக்கிற. இந்த நாட்கள் பாவியம் ஒரு சில காலகட்டங்களில் வாழ்ந்து நடந்து செல்றதுக்கு தேவனுடைய கிருபை இருந்து கொண்டுதான் இருக்கிற. அதற்கெல்லாம் மனம் திரும்பினா சரி, இல்லாட்டா அவனுக்கு சாவுதான். எஸ்ஐகே ராஜா புலம்புகிறார், ஆண்டவரே என்னை நினைத்திரலுமப்பா, என்னை நினைத்திரல. அவனுக்கு வந்த சோதனையில அவனுடைய முடிவு என்னவாய் தெரிகிறது தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்ததை, நான் உமக்கு முன்பாக உண்மையா இருந்தது, நான் உமக்கு பயந்திருந்ததை நினைத்தரலும் ஆண்டவரே, நினைத்தரலும் ஆண்டவரே. நம்மளோடு இருந்தவர்கள், அல்லாவிட்டால் இந்த சிட்டியில இருந்தவர்கள், அல்லாவிட்டால் இந்த உலகத்தில் இருந்த அநேகர் மறித்து விட்டார், அநேகர் மறித்து விட்டார். சிறு பிள்ளைகள்ல இருந்து வைபோதிகர் வரைக்கும் அநேகர் மறித்து விட்டார். ஆனா நீயும் நானும் இருக்கிறோம், நீயும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு விதத்தில் யுத்தத்தில் ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார், மறுவிதத்திலே சாப்பாடு இல்லாமல் பஞ்சத்தின் நிமித்தம் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள், மறுவிதத்திலே இயற்கை அழிகளினாலே அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நீயும் நானும் தேவனி சமூகத்தில் நின்றுருக்கிறோம். இது உன் பலத்திலே அல்ல, உன் பணத்திலையும் அல்ல, தேவனுடைய கிருபையிலே. நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன், அதுல இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்றுக்கிறோம். அதை நீ மறந்து விடாது. நாம எல்லாம் நினைக்க கூடாது, ஏதோ நம்மகிட்ட இருந்த பணத்துல அல்லாவிட்ட நம்முடைய கல்வியில இல்லாட்டி எண்ணத்திலயோ நாம இருந்து இந்த வருஷத்தை ஓட்டிட்டோம் சொல்லி நினைக்காத. தேவன் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறோம். அவர் பட்சாபாதம் பார்த்திருப்பவர் அல்ல. ஆகையினாலே நீ என்ன ஆண்டவரே, நான் செய்தவைகளை ஒரு விதை நினைத்தரலும் அப்பா, ஒரு விசை நினைத்தரலும், ஒரு விசை நினைத்தரலும். நீங்க ஜெபம் பண்ணீங்களே எனக்கு தெரியாது, நம்மளுக்கு நம்முடைய இந்த வருஷத்திலே அநேகர் வருத்தமாயிருந்தோம், அநேகர் அநேக பாதைகளுக்கு கடந்து சென்றோம். ஒருவேளை நாம் மறுத்திருக்கலாம், ஆனால் தேவன் இல்லாவிட்டால் நீயோ நானோ ஜோமன் விதத்திலே ஆண்டவர் ஒருவேளை அதை கேட்டிருக்கலாம். அதை மறந்து விடாது, அதை மறந்து விடாது. எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார். 15 வருஷம் என்று ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான். உனக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த வாக்கு திட்டம் கொடுக்கல. அடுத்த வருஷம் தொடக்கத்துல நீயோ நானோ செட்டாலும் கேட்கறதுக்கு எவராலும் முடியாது. உனக்கும் எனக்கும் தேவன் வாக்கு கொடுக்கல 15 வருஷம் சொல்லி. அடுத்த வருஷத்துலயும் நீ சாகலாம், அடுத்த வருஷத்துல நானும் சாகலாம். இதுதான் சத்தியம் ஐயா, இதுதான் சத்தியம். அதனால உன் பணமும் உன் கல்வியும் இங்க நின்று காட்டுவதற்கு ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அநேகருக்கு மரணத்தை குறித்தால் பயம், எல்லாவிட்டா மரணத்தை குறித்து பேசினா பயம். எப்பொழுதும் பாடிக்கொண்டு இருக்க முடியாது பாருங்க, எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்க முடியாது. நீ சந்திக்க போகிறது சந்திக்க போறதுதான். இந்த சம்பவத்தை மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு பிறப்பது மறிப்பது அல்ல, மாற்றவே முடியாது. ஒரு மனிதன் பணத்தை உழைக்கலாம் எவ்வளவு, ஆனா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை ஒருபோதும் கூட்ட முடியாது, ஒருபோதும் கூட்ட முடியாது. எல்லா கதைகளுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, உன் வாழ்க்கைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்பதை மறந்துவிட. அவர் ராஜாவாக இருந்தாலும் சரி, சாகிறது சாகிறது. எந்த கல்விமானாக இருந்தாலும் சரி, நீ சாக வேண்டியது சாக வேண்டியதுதான். அதிலே மாற்றம் கிடைக்கவே கிடையாது இல்லையா. எசேக்கியா ராஜா ஆண்டவரே என்று புலம்புகிறார். நீ புலம்பு, தேவனுடைய கிருபையிலே அடுத்த வருஷத்தை உன்னை வாழ பண்ணுவார். இல்லையோ கர்த்தர் தான் ஏதாவது உனக்கும் எனக்கும் செய்ய வேண்டும். அடுத்தது வாசிங்க மத்தேயு 9 அதிகாரம். இது எனக்கு தெரியும், இது எனக்கு சேர்க்க விருப்பமா இருக்கு, நான் சேர்த்து கொடுத்தேன். மத்தேயு 9 அதிகாரம் நான் அதை விடுங்க, லூக்கா 8 அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 8 அதிகாரம், லூக்கா 8 அதிகாரம், அதுல ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்தை நான் பார்க்க இல்லாவிட்டா விரும்புகிறேன் சரியா அதை சேர்த்துக் கொள்வதற்கு. 9 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து வாசி, 8 அதிகாரம் 43 வாசி.
அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுகளாய் இருந்து தன் ஆஸ்தி எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாயிலும் சொசமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரி அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவனோட கூட இருந்தவளும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரி தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுத்தமானதையும் எல்லா ஜனத்துக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடங்கோள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்திலே போ என்றார்.
சமாதானத்திலே போ என்று சொல்லி சொன்னார். இங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது இல்லையா. 12 வருஷமாக ஒரு ஸ்திரி வருத்தத்தினாலே பாதிக்கப்பட்டார். 12 வருஷமாக இந்த ஸ்திரி போகாத இடம் கிடையாது. 12 வருஷமாக இந்த ஸ்திரி தனக்கு இருந்தவர்களை எல்லாம் சிலவழித்தார். 12 வருஷமாக அவருடைய வியாதிக்கு மருந்து தேடி அலைந்து ஏழாவது கட்டத்திலே வந்திருக்கிற ஒரு ஸ்திரி ஒரு இடத்திலே வந்தால் எங்க தெரியுமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்ட உடனே இந்த ஸ்திரி ஒரு முடிவெண்டு சொன்னால் என்ன தெரியுமா, இந்த தெய்வத்தை, இந்த இயேசுவை நான் போய் தொடணும், இந்த இயேசுவை நான் போய் தொட விரும்புகிறேன், நான் தொடுகிற பொழுது நான் சொஸ்தமாவேன் என்பது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய உறுதி, என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி ஒரு முடிவெண்டை அந்த ஸ்திரி எடுத்துக்கொண்டார் இல்லையா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருஷா வருஷமாக தீர்க்க முடியாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருஷா வருஷமாக பதிலில்லாத காரியங்கள் இல்லையா. எல்லாவற்றையும் நாம் எல்லாரிடத்திலையும் சொல்லுவது அல்ல, நான் கடந்த வருஷம் இந்த வருஷத்தில் ஒரு செய்தி ஒன்று கொடுத்தேன். உங்க இருதயத்திலே பல அறைகள் இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிற ஒரு அறை இருக்கிறது நீ எந்த மனுஷனுக்கும் சொல்ல மாட்டாய். மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், நீ உன்னுடைய மனதில் இருக்கிற ஒரு அறை இருக்கிறது, அதை நீ சொல்லவே மாட்டாய். அதை தேவனிடத்திலே சொல்லு, அதை தேவனிடத்திலே சொல்லு. நான் சொல்லுகிறது என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையிலே நீ மற்றவர்களுக்கு மறைக்கிற காரியத்தை மறைத்துக்கொள், ஆனால் தெய்வத்தினிடத்திலே மறைக்காத எல்லையோ நீ மறைத்து விடலாமே. இந்த ஸ்திரி அவருடைய வருத்தத்துக்கு மருந்து தேடி பிடிக்கல. எல்லாரிடத்திலும் போட்டு வைத்தியரிடத்தில் போயும் வைத்தியர்களும் அவளை நோவடிக்க பண்ணினார்கள் சொல்லி அங்கு இருக்கிறது. அவர்களும் அவளை கஷ்டப்படுத்தினார்கள். உங்க எல்லா வருத்தத்துக்கும் டாக்டர்களிடத்திலே பதில் இருக்குதுன்னு சொல்லி நினைத்து விடாது. இன்னைக்கு ஜெர்மன்ல ஜெர்மன் மெடிசின்ல பெரிய படித்த நாடு. மெடிசின்ல ஜெர்மன் தான். இந்த நாட்டிலேயே கைவிடப்படுகிற கேசுகள் ஏராளம் ஏராளம். ஆனால் அந்த இஸ்திரி ஒரு முடிவு செய்தால் என்ன தெரியுமா? நான் ஓடி போவேன். 12 வருஷம் காணும், 12 வருஷம் நான் போகாத இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். இந்த 13வது வருஷமும் இந்த வியாதியோடு நான் வாழக்கூடாது. அநேகருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இயேசு சுகமாக்குவார் என்று சொல்லி தெரிந்தாலும் இயேசுடத்திலே வருவதற்கு பிரச்சனை. தெய்வம் யோ புண்ணுக்கு வருத்தமா இல்ல மருந்துக்கு என்ன புண்ணுக்கு விஷமா மருந்துக்கு விஷமானதுதான் இந்த நாட்கள்ல கேள்வி. ஏசு சுகமாக்குவான்னு சொன்னா ஐயா போய் சுகத்தை பெற்றுட்டு போவேன், நீ வாழலாமே. அதை விட்டுட்டு எப்பவும் நம்ம நாட்டு ஆக்களுக்கு பக்கத்துல 2 பேர் இருந்து கொண்டே இருப்பாங்க கைய வாரி விடுறது. நீ சாகுற நாட்கள்ல உன் பக்கத்துல நிக்கிற ஒருத்தனும் வரமாட்டான் உன் பக்கத்துக்கு. யாராவது நீங்க பார்த்திருக்கீங்களா சாகுற தருவாயில போய் பார்ப்போம்னு சொல்லி? ஏன் அவங்களுக்கு அந்த சாகுற அந்த 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 நிமிஷங்கள் அந்த நேரத்தை பார்த்தாலே பயம். ஆனா நல்லா வாழுகிற நாட்கள்ல என்ன செய்வாங்க தெரியுமா? பக்கத்தில் நின்று போட்டு கொடுப்பாங்க. பாருங்க, உன்ன மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லி நான் சொல்றேன். இது எல்லாருக்கும் உரியதொன்று. யாரும் கட்டாயப்படுத்தி நீ தெய்வத்தை நம்பத்தான் வேண்டும் என்று சொல்லி சீல் பண்ண முடியாது. ஆனா ஒன்று மாத்திரம் கட்டாயப்படுத்தி நான் சீல் பண்ணுவேன். என்ன தெரியுமா? நீ நானும் ஒரு நாளைக்கு சாகிறது சாகிறது தான். இதை எவராலும் பக்கத்தில் இருக்கிறவனும் நிறுத்த முடியாது, எங்க இருக்கிற எவனும் நிப்பாட்ட முடியாது. அதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும், நானும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஒருவர் சொன்னார், உன்னுடைய மரணத்துக்கு பிற்பாடுதான் உன்னுடைய சரியான வாழ்வு தொடங்குகிறது. இந்த நாட்கள்லயே 60 இல்லாட்டா 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து என்னவாவது செய்யுங்க. ஆனா சரியான வாழ்வு எங்க தொடங்குறன்னு சொல்லி சொன்னா மரணத்துக்கு பிற்பாடுன்னு சொல்லி சொன்னார். நரகம் இருக்கிறதா பரலோகம் இருக்கிறான்னு சொல்ல விஞ்ஞானியே நிரூபிக்கிறான். இன்னைக்கு நாங்க தான் நிரூபிக்கிறது கஷ்டப்படுறோம். எல்லாவிட கேட்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுகிறாங்க. என்ன நடக்கிறது? 12 வருஷமாக பட்டாளையா பாடு. இந்த 12 வருஷமாக இந்த இஸ்திரியோடு யாரெல்லாம் தெரிஞ்சாங்களோ எனக்கு தெரியல. இங்க வா, அங்க வா, இங்க வா, அங்க வா, இங்க ஒரு ஆள் இருக்கிறாரு, அங்க ஒரு ஆள் இருக்கிறாரு, இங்க ஒரு ஆள் இருக்கிறாரு, அங்க ஒரு ஆள், அங்க போட்டா ஒன்றும் கிடையாது. அவள் வருத்தப்பட்டதுதான் மிச்சம். தன் பணத்தை எல்லாம் செலவழிச்சான. ஐயா உன் பணத்துக்கு எல்லாவற்றையும், என் பணத்துக்கு சுகத்தை வாங்க முடியாது. உன் பணத்துக்கும் என் பணத்துக்கும் சுகத்தை வாங்கவே முடியாது. அல்லாவிட்டால் சமாதானத்தையும் வாங்க முடியாது. அந்த இஸ்திரி ஒரு முடிவு செய்தார், ஆண்டவரை நான் இன்னைக்கு சந்திக்கணும். இந்த இயேசுவை இவங்க எல்லாம் சொல்றாங்களே, ஓடி ஓடி சொல்றாங்களே. அந்த நாட்கள் இதுதான், அந்த நாட்கள் இயேசு போவாரு. இயேசுக்கு பின்னால ஒரு கூட்டம் நடந்து கொண்டே போய்க்கின்றது. ஆக ஒருத்தனும் போகாட்டி இந்த 12 பேர் இருக்காங்க, அவங்க சுத்தி கொண்டே நிற்பாங்க. இயேசுக்கு பின்னால் ஒரு கூட்டம் போய்கொண்டே இருக்கும். அங்கங்கே அங்கங்கே ஏதாவது ஒரு காரியம் நடந்தது. இந்த இஸ்திரி துணிந்தால் என்ன தெரியுமா? நான் அந்த தெய்வத்தை தொடரும், நான் அந்த இயேசுவை தொடணும், அந்த இயேசுவை நான் தொடணும் என்று சொல்லி போய் தொட்டாள். தொட்ட உடனே சுகம் உருவாயிற்று. ஐயா, நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சொன்னா நீ இயேசுவை தொடாது. என்ன சொல்றேன்னு சொல்லி, தெய்வம் உன்னை சுகமாக்கும் என்ற நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சொன்னா நீ தெய்வத்தை தொடாத. அதுல உனக்கு சுகம் வரப்போறது கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த நம்பிக்கை தான் உனக்கு சுகத்தை உருவாக்குறது. ஒழிய நீ போய் தெய்வத்தை தொடுகிறதுனால வரப்போகிறது அல்ல. அப்படி சொன்னா ஏராளமானவர்கள் தெய்வத்தை தொடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். தொடர்பவர்கள் எல்லாம் சுகப்பட்டுலயே வரணும். இன்னைக்கு உலகத்தில் அநேகம் சொல்றாங்க, நான் தெய்வத்தை தொட்டேன்னு சொல்லி. தொட்டா நீ சுகமாக, அதான் தெய்வம். தெய்வத்தை இந்த இஸ்திரி சொன்னார், நான் தொடணும், நான் தொடணும். தொட்ட உடனே நீங்கிட்டேன்னு சொல்லி சொல்லுகிறார்கள். வேதத்தில் நீங்கிட்டேன்னு சொல்லி சொல்லுகிறார்கள் இல்லையா? ஆகவே 12 வருஷமாய் பட்டப்பாடு போதுமப்பா. 12 வருஷமாய் பட்டப்பாடு. உன் வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, எத்தனை வருஷம் என்னவோ எனக்கு தெரியாது. அநேகருக்கு நித்திரை இருக்காது, தெரியுமா? சில சம்பவங்கள் நடந்தது நிமித்தமாக நித்திரையே வராது. இரவில் திடீர் திடீர்னு எழும்புவார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நாம் ஒரு 5 வருஷத்துக்கு முதல் என்று சொல்லி நான் நினைக்கிறேன், எங்கேயோ இருந்து ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் கூட்டிட்டு வந்தாங்க. சேத்தியை கூட்டிக் கொண்டு அவங்களுக்கு இரவில் நித்திரை இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணி சொன்னாங்க. அப்ப பாஸ்டர் எல்லா ஊழிக்காரன் சேர்ந்து ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு ஆண்டவரத்துல கேட்டு, ஆண்டவர் எப்படியாவது சுகத்தை கொடுக்கணும். அப்புறம் சொன்னாங்க நித்திரை கொள்றாங்கன்னு. பிறகு 2 கிலோ வந்தாங்க, பிறகு நித்திரை கொள்றாங்கன்னு. பிறகு பார்த்தா ஆக்கிலேயே காணுது. ஆனா அவங்க சேர்ச்சுக்கு வருகிறவர்கள் அல்ல, அவர்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல. எங்கேயோ இருந்து கேள்விப்பட்டாங்க, இங்கோ இருந்து இந்த பாஸ்டர்கிட்ட போங்க, இந்த பாஸ்டர்கிட்ட போனீங்கன்னு சொன்னா ஜெபம் பண்ணி எப்படியா ஏதோ கேள்விப்பட்டு எங்களுக்கு தெரியாது வந்து வரப்போறாங்கன்னு வந்து இறங்கிட்டாங்க. சரி, ஜெபம் பண்ணி நம்ம இயேசுடைய வேலையெல்லாம் இதுதானே. வர்றவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்றான் வேலை, வர்றவங்களெல்லாம் தொட்டு சுகப்படுத்துறான் வேலை. அதே மாதிரி இன்னைக்கு அவங்க எங்கன்னே தெரியாது. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்லி நான் நினைக்கிறேன், எங்கன்னு தெரியாது. ஆனா வருகிற பொழுது நித்திரை இல்லை, பல ஆண்டுகளாக நித்திரை இல்லை, பல ஆண்டுகளாக சமாதானம் எனக்கு இல்லை. மற்றவர்களுக்கு சொல்ல வெக்கம், ஆனா சேர்ந்திருந்து கிண்டல் கதை கிடைக்கிறதுக்கு யாருக்கும் வெக்கம் கிடையாது. சேர்ந்திருந்து டமாஷ் பண்ணுவார்கள். ஐயா, ஒரு மனிதன், சரியான மனிதனை எங்க தெரியுமா கண்டுபிடிக்க? 4 ரூமுக்குள்ள அவன் தனியை இருக்கிற பொழுது அவன் தான் சரியான மனிதன். அந்த டைம் தான் அவன் சரியான மனிதன். 4 பேருக்கு முன்பாக நின்று போட்டு விளையாடி கொடுப்பாங்களே அவர் இல்லை, அவர் சரியான மனிதன். 4 ரூமுக்குள்ள இருந்து அவனுடைய உள்ளத்துல கண்ணீர் விடுறானோ, அவன் கண்ணீரால கண்ணீர் விடுறானோ எனக்கு தெரியாது. ரெண்டத்தான் அவன் விட்டுக் கொண்டிருப்பான், அவன் தான் மனிதன். ஆனா 4 பேருக்கு முன்பாக எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது. கிரீம் பூசி, பவர் பூசி எல்லாம் செட் பண்ணி நாம வந்துடும். ஆனா உனக்கு உன்னுடைய வாழ்க்கை எங்க தெரியுமா தெரியும்? நீ படுக்கிற பொழுது, 4 ரூமுக்கு 4 சுவருக்குள்ள உன்னை நீ தனியை நிறுத்துகிற பொழுது, அப்பதான் நீ சரியான மனிதன், நீ யாருன்னு சொல்லி உனக்கு புரியும். உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பக்கத்திலையும் சபையின் மத்தியிலையும் எல்லாரும் ரோட்ல போகிற பொழுதையும் அதை நீ கவனித்துக் கொள்ள மாட்டாய். ஒரு டைம் இருக்கிறது இல்லையா, அந்த டைம்ல தான் நீ யாருன்னு சொல்லி நீயே விளங்கிக் கொள்ள. ஆகையினால உனக்கு சந்தர்ப்பம் இருக்கிற பொழுது தெய்வத்தை தொட்டுக்கள், தெய்வத்தை தொட்டுக்கள். இந்த இஸ்திரி தொடர்ச்சினா 13வது வருஷமும் 13 வருஷமா பெரும்பாடு இந்த இஸ்திரி என்று சொல்லி அடுத்த வருஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு செத்து போயிருந்தா எங்க போறது? அதுக்கு செத்து போயிருந்தா என்ன செய்யறது? ஐயா, டாக்டர் மாத்திக்கொள்றாங்க அநேகர் இல்லையா? எங்க இந்த டாக்டர்கிட்ட போனா இந்த டாக்டர் சரியில்லை, ஸ்பெஷலிஸ்ட் போங்கன்னா அங்க போறோம், அங்க போனா அவர் சொல்ல இங்க இல்ல, இங்க போங்க, இங்க போங்க, அங்க போங்க, அங்க போங்க, இங்க போங்க. கடைசியில ஒரு இடம் போவாங்க, வீட்டுல இருங்க. கடைசியில டாக்டர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எங்களால எதுவும் தெரியாது, அங்க பாருங்க. ஐயா, முதல்லயே அங்க பார்க்க வேண்டியது தானே, முதல்லயே நீ அங்க பார்க்க வேண்டியது தானே. ஐயா, டாக்டர்ஸ் கூட சொல்றான் தெய்வத்தை நோக்கி பாருன்னு சொல்லி. இன்னைக்கு அநேகம் சொல்றாங்க என்ன தெரியுமா, இந்த தெய்வத்திட்ட போங்க, அந்த தெய்வத்திட்ட போங்க, அங்க போய் இப்படி செய்யுங்க, அங்க போய் இப்படி செய்யுங்க சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் பரம்பரை பரம்பரையா அவர் 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 எல்லாம் இவங்க எல்லாம் அப்படி, அதனால சரி வராது. சரி வரவே வராது. ஐயா உனக்கு மருந்து தானே கொடுக்க, நாம யோசிச்சோம். தாமும் வருத்தத்துக்கும் உன் காரியத்துக்கும் உன் வாழ்க்கைக்கு நன்மையை தான் செய்ய விரும்பினுமே ஒழிய ஏதோ உன்னை கொண்டு போய் எங்கேயோ விழுத்தணும்னு சொல்லி நினைப்பில நாம எதுவும் பேசுகிறது கிடையாது. டாக்டரை மாத்திரம் அடிக்கடி இல்லையா, அவன் கொடுக்குற எண்ணத்தை கொடுத்தாலும் குடிச்சு தள்ளுறோம். டாக்டர் சொல்ற இந்த போன மூன்று நாலு நாள எனக்கும் காய்ச்சல் வந்துச்சு, இருமல் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு சரியா. வேலத்தலத்துல போனேன், அவங்க எல்லாரும் ஒவ்வொரு மருந்து வேண்டி வச்சிருந்தாங்க. ஏண்டா அங்க எல்லாம் இந்த காய்ச்சல் டைம் எல்லாம் சுரண்டு அடிச்சுட்டு வந்து நாங்க எல்லாம் கொண்டு வா, எல்லாத்தையும் குடிக்கிறேன். எல்லாம் ஒவ்வொருத்தன் சொன்னான் ஒவ்வொரு, அங்க ஒரு டாக்டருக்கு படிக்கிற ஒருத்தன் வெறு சென்றிருக்கான். நான் கேட்டேன், இங்க பாரு இது என்ன என்ன இது, இங்க நாளைக்கு நான் எலும்பு வந்தானே இல்லைண்டா இதோட சரியா. நான் அது நான் நல்லா குடி எல்லாம் ஒரு எல்லாரும் பண்ணி தந்தாங்க, நான் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன் இல்லையா. ஏன் தெரியுமா, சுகம் எனக்கு தாயா வேணும், உனக்கு பக்கத்துல இருக்கிறவனுக்கு தேவையில்லையா. அவன் உனக்கு கிண்டல் கதை கதைக்குத்தான் இருப்பான், தேவையில்லாத கதை கதைக்குத்தான் இருப்பான். அவன்கிட்ட உதவி கேள்வி இல்லாட்டா ஏதாவது செய்யும், அவன் சும்மா ஐயாண்டு போயிடுவான். கிண்டல் கதை கதைக்கிறதுக்கு எல்லாருக்கும் முடியும், எனக்கும் தெரியும் கதைக்கிறதுக்கு, ஆனா நான் கதைக்கிறது இல்லை இல்லையா. இந்த இஸ்ரு சொன்ன எனக்கு சுகம் வேணுமா, அந்த பிற எனக்கு சுகம் வேணுமா, சுகத்தை பெற்றுக்கொண்டாய் சுகமாய் வாழ்ந்து கொண்டாய். இன்னைக்கு கேள்வி என்ன தெரியுமா, எதற்கையா விஷம், பொண்ணுக்கா மருந்துக்கா. அடுத்த சம்பவத்தை பாப்பமா என்ன, 12 ஓகே, லூக்கா லூக்கா 13 அதுல 7-8-9 வாசிங்க.
அப்பொழுது அவன் தோட்டக்காரன் நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயோ இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார்.
இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா இங்க இத சரியா வழங்கப்பட்டிருமாங்க, ஏதோ கனி மரம் செடி என்று போயிடறாங்க. இந்த கனி இந்த மரம் என்றது நீங்களும் நானும் தான், நாட்டப்பட்டிருக்கிற சபை என்ற தோட்டத்தில் விளங்கிச்சுதான். சோ இப்ப அங்கே ஒரு தோட்டக்காரனுக்கு எஜமான் சொல்றாரு என்ன தெரியுமா, இங்க பாரு இத்தனை வருஷமா நாட்டப்பட்டிருக்கு, 10 வருஷமா இருக்கிற சீட்லயே நாம இருந்துட்டு இருக்கிறோம், 10 வருஷமா இதுலயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவருக்கு இருக்க, அப்ப கனி எல்லாம் எங்கயா, கனியை காணல ஆண்டவரே, கனியை காணல ஆண்டவரே. ஆண்டவர் என்ன தெரியுமா, வெட்டி போட்டு ஏறு போடுற அந்த நாள்ல இருந்து எல்லாம் செய்து கொண்டு வர, ஆனா அந்த மரம் கனி கொடுக்கிற மாதிரி இல்லையே. அப்ப ஆண்டவர் சொன்னார், வேலைக்கார சொல்ற ஆண்டவரே, ஆண்டவரே இத்தனை வருஷம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலை செய்துட்டு இருக்கேன் ஆண்டவரே, இத்தனை வருஷமாக இவ்வளவு பாதுகாத்து நான் வந்து இருக்கேன் ஆண்டவரே, இன்னும் 1 வருஷம் தாங்கப்பா, இன்னும் 1 வருஷம் தாங்கப்பா, இன்னும் 1 வருஷம் தாங்கப்பா, இன்னும் 1 வருஷம் தாங்க ஆண்டவரே சொல்லி கேட்ட பொழுது மச்சினா, ஓகே 1 வருஷம், இந்த வருஷமும் கிடைக்கலன்னு சொல்லிச்சுனா அதை வெட்டி போட்டுரு. நான் என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா, உனக்கு இத்தனை வருஷம் கொடுத்துருக்கலாம் ஆண்டவர், இந்த இத்தனை வருஷத்துல நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்தாய், அல்லாவிட்டு அத்தனை வருஷம் வேணா கடந்த வருஷத்து குறித்து பேசுமே, இந்த வருஷத்துல நாம என்ன தேவனுடைய ராஜ்யத்துக்கு செய்தோம், என்னத்தை முடித்தோம், என்னத்தை வாழ்ந்தோம், என்னத்தை நடத்தினோம், அது உனக்கு தான் தெரியும். தேவனிடத்துல கேட்கிற பொழுது ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் இப்படி செய்தேன்ப்பா, இப்படி இப்படி எல்லாம் கனி கொடுத்தேன், இப்படி இப்படி எல்லாம் வாழ்ந்து வந்தேன், இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அந்த நாள்ல என்னத்தை செய்தோமோ அதையே இந்த நாள் வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தா ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் கெடுக்கணும், நீ பதில் கெடுக்கணும். உனக்கு வருகிற வருஷம் 1 வருஷமாக கொடுக்கப்படுகிறது, இந்த வருஷம் ஓகே ஆண்டவரே இந்த வருஷம் நடந்தது இருக்கட்டுக்குமாப்பா, அடுத்த வருஷத்துல பாப்பா ஆண்டவரே கனி கொடுக்கும், கனி கொடுக்கும் என்பது எங்க நம்பிக்கைப்பான்னு சொல்லி அந்த வேலைக்காரன் சொல்லியிருப்பான்னு சொல்லி நான் நம்புறேன். இது எல்லாவற்றிலையும் பார்க்கிற பொழுது என்ன தெரியுமா பிரச்சனை, சோதனையின் மத்தியில இந்த மனுஷன் என்ன செய்தாங்க தெரியுமா, தெய்வத்தின் மீது தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருந்தாங்க, எல்லாம் தெய்வத்தின் மீது திரும்பிக் கொண்டாங்க இல்லையா, எங்க தெய்வத்தின் மீது வைத்துக் கொண்டாங்க, தெய்வத்தை பார்த்துக்கலாம். இப்ப வாசிங்க எங்க யோபுக்கு திருப்பிக்கணும், யோபு 1வது அதிகாரத்துக்கு, யோபு 1வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கணும், யோபு 1வது அதிகாரத்துக்கு திருப்பி அதுல முதல் ஏழாவது எட்டாவது வசனத்தை மாத்திரம் முதல்ல வாசி.
கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரத்யுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித்திருந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தவனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான், கர்த்தருக்கு பிரத்யுத்தரமாக யோபு விருதுவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு.
இங்க பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம், யோபுவுடைய கதையை குறித்து நாம பெருசாக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நான் ஒரு காரியத்தை பார்த்த என்ன தெரியுமா, இந்த ஏழாவது எட்டாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு எட்டாவது வார்த்தையில கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. இதுதான் அங்க நடக்க போகிற எல்லாவித பிரச்சனைகளுக்கும் பதில் கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த வசனம் தான் அங்க நடக்கிற எல்லாவித சோதனைகளுக்கும் பதிலாக இருக்கிறது. என்ன தெரியுமா, அதற்கு பிற்பாடு நாங்க பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, அந்த மனுஷனுக்கு இருந்தவைகள் எல்லாவற்றையும் பிசாசு புடுங்கிக் கொண்டான்னு பார்க்கணும். பிரச்சனை என்ன தெரியுமா, தேவன் சத்துருவை பார்த்து ஒரு காரியம் சொன்னார். என்ன, இந்த மனுஷனை போல ஒரு உத்தமன் கிடையாது, இந்த மனுஷனை போல ஒரு உத்தமை கிடையாது, இந்த மனுஷனை போல தேவனுக்கு பயப்படுகிறவன் ஒருவனுக்கு கிடையாதுன்னு சொன்ன உடனே அங்க என்ன நடந்தது, சோதனை ஆரம்பித்தது. சோதனை ஆரம்பித்தது. இதற்கு முதல்ல யோபுக்கு பிரச்சனை இருக்குல்ல, இதற்கு முதல்ல ஆண்டவர் பார்த்து சாட்சி கொடுக்கல, இதற்கு முதல்ல ஒரு காரியம் சொல்ல, சொல்லாம இருக்கிறபடினா எல்லாமே நல்லா இருந்தது. பாருங்க, எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு காரியம் என்ன தெரியுமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில சோதனை நடக்கிறதா, உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்தின் முழுவதிலும் நடந்த சோதனைகள் அல்லாவிட்டால் நீங்கள் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு நடந்த சம்பவங்கள் இருக்கிறதா? அவருடைய காரியம் என்ன தெரியுமா, அங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, உனக்கு புரியாது. அங்க ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது. என்ன தெரியுமா, ஆண்டவர் பார்த்து என்ன உன்னை குறிச்சு சொன்னாரோ எனக்கு தெரியாது, நான் நம்புறேன், அப்படி நம்பி பிரசங்க. ஆண்டவர் பார்த்து உன்னையும் என்னையும் பார்த்து இவன மாதிரி இப்படி ஒரு மனுஷன் இல்லை என்று சொன்னாரோ எனக்கு தெரியாது, அதனால உன் வாழ்க்கையிலே இப்படி ஒரு வேலை ஒரு காரியம் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்திருக்கலாம் இல்லையா. இங்கே சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் காண நடந்தது ஐயா, நடந்தது நடக்குது நடக்குது நடக்குது. சத்ரு சொல்ற, இங்க பாரு ஆண்டவர், நீர் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் நல்லா ஆசீர்வதித்து அவங்களுடைய கரத்தினால் அவங்களை மூடி எல்லாம் வேலை அடித்து வச்சிருக்கிற, இப்படி இருக்க அவன் உண்மை துதிக்காம எவனைத்தான் துதிப்பான்னு சொல்லி கேட்டான் சத்ரு. ஆண்டவர் சொன்ன, சாரி ஓகே, நான் இப்ப என்ன செய்யறேன், கரத்தை எடுத்துறேன், வேலையை எடுத்துறேன், இப்ப உன்ன எடுத்து நான் ஆளை தாரேன், ஆளுக்கார அவளை உயிருக்கு மாத்திரம் ஒண்ணு நடக்க கூடாது, மற்றபடி எல்லாம் செய். என்ன நடக்குது தெரியுமா, பிசாசு வர்றான், வந்து நின்று யோபுக்கு இருந்த எல்லாவற்றையும் உண்டண்டா உண்டண்டா உண்டண்டா, ஆடு மாட்டுல இருந்து ஒட்டகத்துல இருந்து வீடு காடு அந்த என்னெல்லாம் அவன்கிட்ட இருந்துச்சுதோ எல்லாவற்றையும் பிசாசு எடுத்து போட்டான். பாரு, எல்லாவற்றையும் பிசாசு எடுத்து போனான். சரி, அவளத்தோடு நின்றாலும் பரவாயில்ல, அவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க, அவனுடைய பிள்ளைகளையும் என்ன நடந்துச்சு தெரியுமா, அடிச்சுட்டான், அவ்வளவு பேரும் மறித்து போயிட்டாங்க. இந்த நேரத்தில் யோபு இருந்து கத்துக்கிறார். 20:22
அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணமா என் தாயின் கர்ப்பத்திலே வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன், கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றுக்கும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை.
இதுல பிரச்சனை, இந்த சம்பவத்தினுடைய முடிவு எப்படி தெரியுமா ஆகிறது, அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றான். இந்த வார்த்தைகள் தான் அவனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம், நம்முடைய சோதனை வருகிற பொழுது ஏதோ வருகிறது போகுதுன்னு சொல்லி நாம நினைத்துக் கொள்கிறோம். இங்க நடந்த சம்பவத்திலே யோபு என்ன தெரியுமா சொன்னா, அவனுடைய வாயில இருந்து ஒரு பாவமும் செய்யல. அவர் சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார் எனக்கு, கர்த்தர் எனக்கு தந்தார். ஜோபு மாதிரி 10 மனிதர்கள் இந்த நாட்களில் தேவை பாருங்க. கர்த்தர் கொடுத்தார் எனக்கு, அவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி அவன் வாயில இருந்து ஒரு பாவமும் செய்யலையா. அவனுடைய வாயில இருந்து ஒரு பாவமும் செய்யலையா. நாம் இந்த வருஷத்துல நமக்கு வந்த சோதனைகள்ல நாம் எப்படி நடந்து கொண்டோம், என்னத்தை செய்து கொண்டோம், என்னத்தை முடித்துக் கொண்டோம், எப்படி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டோம் இல்லையா? ஆனா யோபு சொல்லுகிறான், ஐயா யோபு இழந்ததை போல நீ எதுக்கும் இழக்கல, யோபு இழந்ததை போல நான் எதுக்கும் இழக்கல. ஆனா அவன் என்ன தெரியுமா சொன்னான், தேவனுக்கு விரோதமாய் ஒரு பாவமும் செய்யவில்லை, ஒரு வார்த்தையும் அவன் கூறவில்லை. 9:9 வாசிக்கும்.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை.
இரண்டாம் தரம் பிசாசு போய் என்ன தெரியுமா சொன்னான், நீர் இப்ப சாமான்கள் பிள்ளைகள் எடுத்துட்டு, ஆனா அவனுடைய சரீரத்துல நான் கை வைக்கணும், அவனுடைய சரீரத்துல கை வைக்கணும். சரீரத்துல கையை வைத்து அவனுக்கு பரு போட்டு பரு வாட்டு வாட்டு வாட்டிச்சு பாருங்க. அந்த இடத்துலயும் இந்த யோபு என்ன செய்யல தெரியுமா, பாவம் செய்யல. கத்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்று நாம் அவரிடத்திலே தீமையை பெறக்கூடாதோ, கத்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்று நாம் அவரிடத்திலே தீமையை பெறக்கூடாதோ. இந்த வருஷத்திலே உனக்கு வந்த ஆசீர்வாதத்தை விட உனக்கு வந்த நன்மை தானே கூடு. இந்த வருஷத்துல தேவனுக்கு செய்த சோதனையை விட உன்னுடைய வாழ்க்கையில தேவனு ஆசீர்வதித்து தானே கூட. அப்ப நாம என்ன செய்தோம், என்ன சொன்னோம், எப்படி நடந்தோம் என்பதுதான் இந்த கடைசி நாட்களிலே பெரிய கேள்வி இல்லையா. யோபு சொன்னா ரெண்டு வார்த்தை எனக்கு பிடித்த கதை, நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் போறோம். இன்னைக்கு உலகத்தையே கொண்டு போகிறது போல மனித உலக கூட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறது இல்லையா. உலகத்தையே கொண்டு போற மாதிரி கதைகள் இருக்கிறது இல்லையா. கொஞ்சடி நிலத்தை வேண்டி வச்சுட்டு பெரிய அட்டவாசம் பாருங்க. நீ எப்படி வந்தியோ அப்படித்தான் போற, நீ எப்படி வந்தியோ அப்படித்தான் போற. உன் நிலை இங்கதான் இருக்க போகுது, உன் காசு இங்கதான் இருக்க போகுது, எல்லாம் இங்கதான் இருக்க போகுது. இந்த மனுஷனை போல இந்த மனுஷன் சொன்ன சரியான வார்த்தை சொன்ன பாருங்க, நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் போறோம், அவ்வளவுதான். ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா, பரலோகத்துல இவைகள் எல்லாம் கொண்டு போய் வைப்பதற்கு இடம் இருக்கிறது போல நடக்கிறோம். உனக்கு நிற்பதற்கு இடம் இருக்கிறதா என்பது முதல் கேள்வி. ஆகையினாலே அதை குறித்து யோசி, நீ என்னத்தை கொண்டு போக போகிறாய் என்பதை யோசியாது. யோபு சொன்னான், யோபுட மனுஷன், யோ யோ மனுஷா இங்க வா. யோபுட மனுஷி சொல்ற என்ன தெரியுமா, யோ ஜீவன விடையா சாவையா சொல்லி சொன்னான். என்ன சொன்னா, மனுஷனே தூசி ஆண்டவர், முதல்ல முதல்ல தூசிக்காம நீ சாகாது, சாகுற சாகு, தெய்வத்தை தூசிச்சு போட்டு சாகு. என்ன அட்வைஸ் இல்லையா, அருமையான ஆலோசனைகள் இல்லையா. முதல்ல தூசி சாருனாலும் பரவாயில்ல, ஐயா பாவம் அந்த செத்து இருந்தா பரலோகம் போயிருக்கு, ஆனா தூசிச்சுட்டு செத்து இருந்தா அவன் பரலோகம் போயிருக்க மாட்டான். ஆகையினால யோபு சொன்னா, ஐயா நன்மை பெற்றனா, ஏன் தீமையை பொருட்கள், ஐயா இவ்வளவு காலம் மாடு இருந்துச்சு, ஆடு இருந்துச்சு, பால் இருந்துச்சு, கோழி இருந்துச்சு, எல்லாம் போட்டு 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 சாப்பிட்டோமே, இப்ப ஒண்ணுமில்லை என்று தந்த தெய்வத்தை பார்த்து நீ சரியில்லை என்று சொல்றது நியாயமா? ஐயா உலகத்தில் இருக்கிறவர்கள் தெய்வத்துக்கு கண் இருக்கிறான்னு சொல்லி கேட்கறது போல இங்க இருந்து கேட்காது. அது அவர்களுக்கும் அவர்கள் சம்பவத்துக்கும் சரியாக இருக்கலாம். என் ஆண்டவர் நடந்தது என்ன தெரியுமா, அங்கே பிசாசுடைய கரத்திலே தேவன் ஒரு தேவ மனிதனை கொடுத்தார். அவன் சோதிக்கப்பட்டானே ஒழிய வேறு எதுவும் அங்கு நடக்கல, வேறு எதுவும் நடக்கல. ஒருவேளை அடுத்த வருஷத்துல உன்னை அநேக காரியங்களை சந்திக்க வைப்பதற்காக வேண்டி இந்த வருஷம் சோதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நீ எப்படி முடிவெடுத்த, எப்படி முடிவெடுத்த? நீ தேவனை பார்த்து என்ன கேட்ட? அநேகர் நாம் என்ன தெரியுமா யோசிப்போம்? மற்றவர்களுக்காக வேண்டி யோசிப்போம். நீ மற்றவர்களுக்காக வேண்டி யோசிச்சாது, உனக்கு மாத்திரம் யோசி. மற்றவர்களுக்காக வேண்டி யோசித்து நீ நரகத்துக்கு போவது தேவனுடைய சட்டமும் இல்ல, திட்டமும் இல்ல. தேவன் சொன்னா முதல்ல நீ, அதுக்கு அப்புறம் அடுத்த. யோபு சொல்லுகிறார் என்ன? அப்பொழுது அவன் மனைவி அவளை அவனை பார்த்து, நீர் இன்னும் உத்தமத்தில் நிக்கிறீரே, உமக்கெல்லாம் ஒரு உத்தமம். யோ அடுத்த சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்லையா, உமக்கு வர உத்தமம் உத்தமம். தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார். தேவன் கையில நன்மையை பெற்றனாம், தீமையை பெற வேண்டாமோ என்றான். இதுவரைக்கும் யோபுக்கு கூட தெரியாது இது ஒரு சோதனை என்று. எனக்கு முதல்ல சோதனைக்கு வர்றதுக்கு முதல்ல ஆண்டவர் வந்து சொல்லிட்டான், நான் பிசாசு வர நானே எல்லாம் கொடுத்துருவேன், கொண்டு போயிரு, இந்த பக்கம் வராத என்ன ஒண்ணு செய்யாத விட்டு இருந்தா கொண்டு போய் என்ன வேணும் எல்லாத்தையும் கொண்டு போயிருக்க. எந்த சோதனை எனக்கு தெரியும் பாருங்க. ஆனா யோபுக்கு அது தெரிய, அதுவும் இவ்வளவு பெரிய சீமா, இவ்வளவு பெரிய லட்சாதிபதிய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தும் அவன் என்ன செய்யல, தெய்வத்தை மறுதளிக்க. தெய்வத்தின் மீது அவ்வளவு அன்பு எனக்கு தெரியாது. எலிசபெத் மகாராணி சொன்னாவா, இயேசு உம்முடைய ராஜ்யத்தின் வருகையிலே வரும்பொழுது நீ என்ன செய்வா என்று. அவர் தன்னுடைய முடியை கலற்றி அவருடைய பாதத்தில் வைப்பேன் என்று சொல்லி சொன்னாவா. என்ன அன்போ எனக்கு தெரியாது. யோ முடிய கலட்டினா ராஜா அது அவுட், முடி கலட்டப்பட்டா ராஜரிகம் சரி, முடியில தான் எல்லாம் இருக்குது. எலிசபெத் மகாராணி சொன்னா முடியை கலட்டி அவருடைய பாதத்தில் நான் வைப்பேன். நீ என்னையா செய்கிறாய்? நீ நானும் என்ன செய்துட்டோம்? என்னத்தை தான் கலட்டி வச்சோம்? இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? எழுந்தாலும் மண்படக்கூடாதுன்னு தெரியறோம் இல்லையா? யோபு சொன்ன நிர்வாணியாய் வந்தோம் ஐயா, நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் போகும். இதெல்லாம் மனித குலத்துக்கு எடுத்து சொன்ன விளங்கவே விளங்க, விளங்கவே விளங்க. இது ஒரு பக்கம் என்ன? ஆயினால் உன்னுடைய வருஷம், இந்த வருஷத்தில் நீ சந்தித்த காரியத்தின் மனது பக்கம் என்ன தெரியுமா? நீ சோதிக்கப்பட்டாய், நல்லதுக்கு தான் யா சோதிக்கப்பட்டாய், நல்லதுக்கு தான் சோதிக்கப்பட்டாய். உன் உயிரு கொண்டு வாயில்லையே, உன் உயிரு கொண்டு வாயில்லையே. நீ வாழுகிறாய், நீ நல்லா தான் இருக்கிறாய், சாப்பிடுகிறாய், காணாதா? இது ஒரு பக்கம். இன்னும் ஒரே ஒரு சம்பவம் சீக்கிரத்தில் சொல்லி நான் முடிச்சிருக்கேன். ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள், எனக்கு முக்கியமாக தெரியுது. அது ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதிகாரத்திலிருந்து 1-7 வரையும் வாசிங்க. இல்லாட்டி அது சம்பவத்தை விளங்கல. 1-7 வாசிப்பீங்களா?
எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் பட்டயத்தாலே கொன்று போட்டு செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சேவாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியில் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கத்தாவை, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிராக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியில் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்து தண்ணீரும் அவன் தரமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் பகு தூரம் என்றான்.
இங்க பாத்தீங்கன்னா எலியாவுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எலியா என்ன, எலியா தேவனுடைய ஒரு ஊழியக்கார், ஜோபு போன்ற ஒரு தேவனுடைய வல்லமையான ஊழியக்கார். நான் என்ன சொல்றேன் தெரியுமா, நம்ம மாதிரி சில ஊழியக்காரங்களை என்ன தெரியும் நினைக்கிறோம், இந்த வருஷத்துல பட்ட பாடெல்லாம் போதுமாண்டவர், இந்த வருஷத்துல நாம சுமந்து கொண்ட காரியம் எல்லாம் போதுமாண்டவர். ஊழியக்காரிகளா இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, என்ன தெரியுமா, நாம இந்த வருஷத்துல நாம் பட்டதெல்லாம் போதுமாண்டவர் என்று சொல்லி இந்த வருஷத்தோடு நாம படுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறோம். பாருங்க, தேவன் எலியாக்கு என்ன தெரியும், எலியாவும் இதே மாதிரி தான் செய்யாத ஊழியம் செய்துட்டான். தேவனுக்கு என்று சொல்லி சவால் பண்ணி தெய்வத்தை நம்பாத ஜனங்கள் மத்தியில இருந்து வானத்தில் இருந்து அக்னியை இறக்கி வெறிய ஒரு அற்புதத்தை செய்து போட்டு வந்தா பாருங்க. வந்த உடனே ஒரு அந்த அந்த நாட்கள் இருந்த அதிகாரி என்ன தெரியுமா சொன்னா, உன்னா நாளைக்கு இதே டைம்ல உன்னுடைய கழுத்தை நான் எடுப்பேன். சொன்னதா சொன்னா இந்த மனுஷனுக்கு பயம் வந்துட்ட, ஐயோ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மரணம் பண்ணி சொல்லிச்சுன்னா பயப்படுறாய், ஓடுறா விட்டுட்டு ஓடுறா 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 எங்க ஓடுறா ஐயா, எங்க போலீசுக்கு இருந்தா அங்க ஓடுங்க. இவன் ஓடுனது எங்க தெரியுமா, வனாந்திரத்துக்கு ஓடுறான், ஒருவனும் கிடையாது அங்க. அங்க போய் நீ சாப்பிடாம சாகிறது சாகிறது தானே, இங்கே சாவ. அநேருக்கு வனாந்திரம் தான் பச்சையா தெரியுது இந்த நாட்டுல. வனாந்திரத்துக்கு ஓடுற எங்க, எலியா ஊழியக்காரனே ஏன் ஓடுறப்பா, ஏன் ஓடுற ஊழியக்காரன் என்ன தெரியுமா சொல்றான், அங்க ஒரு கூட்டை என்ன கொலை செய்ய தேடுது, அங்க ஒரு கூட்டை என்ன திறத்துது, அதனால வேலைக்காரன் கூட தன் வேலைக்காரன் நல்ல ஊழியக்காரன் இல்லையா, போயிருந்தா அந்த வேலைக்காரனுக்கும் அழிவு, அதனால ஊழிக்கு வேலைக்காரன் அங்க நின்னுட்டு தனியே ஓடுறான், தனியே போய் நிக்கிறான் இல்லையா. சூரிய செடியின் கீழே நல்ல ஒரு இடம் கிடைக்குது, இணல் இல்லையா, சூரிய செடியில என்னதான் கிடைக்கும் இணலுக்கு இல்லையா, சூரச்செடியின் கீழே படுத்து கிடந்து கொண்டு நல்ல நித்திர. ஆண்டவர் வந்து கேட்கிற என்னப்பான்னு சொல்லி அவன் சொன்னாரு, என்ன எடுத்துக்கொள்ள, நான் எடுத்துக்கொள்ள போறேன், எடுத்துக்கொள்றேன்னு சொல்லித்தானே அந்த அந்த மனுஷன் சொன்னாள் இல்லையா, என்ன யாரு ஜேசபேல் என்ன சொன்னா, உன்ன நான் கொலை செய்ய போறேன், கொலை செய்தா நீ பரலோகம் தானே போவ, அப்பயே ஓடுற, போய் போய் ஓடிக்கொண்டு ஓடி போய் நின்று கொண்டு கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, என்ன எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர், நான் மற்றவர்களை போல நல்லவர்கள் இல்லையே, என்ன எடுத்துக்கணும், அப்ப திரும்பி போ, அங்க இருந்து வருவாங்க உன் கழுத்து எடுப்பாங்க, நீ பரலோகம் போகலாம். ஒரு பிரச்சனை கிடையாது, அப்பயே ஓடுறாய் எலியாவையே ஓடுறாய், அங்க கொலை செய்ய திரும்பிதான். எலியா போச்சுன்னா படுத்திருக்க தேவ தூதன் வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னா, எலியாவை எலும்பு எலும்பு, அடுத்த வருஷம் உனக்கு இந்த வருஷத்தை போல கிடையாது, அடுத்த வருஷம் நீ இந்த வருஷத்துல சந்தித்த எல்லா சோதனையும் விட ரெட்டிப்பான சோதனை உனக்கு கிடைக்கும், இதுல மாற்றம் கிடையாது, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லி நீங்க கேட்டீங்க, யோசிச்சீங்களா, அதுக்கெல்லாம் யாராவது வருவாங்க பிரசங்கிக்கிறதுக்கு, அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றேன் என்ன தெரியுமா, வருகிற வருஷத்துல உன் வாழ்க்கையில நீ இதுவரைக்கும் சந்திக்காத காரியத்தை சந்திக்கத்தான் போகிற, அதனால நீ யோசித்து விடாத, கர்த்தர் என்னை விட்டு விட்டாரோ, கிருபை முடிந்து விட்டதோ, கிருபை ஒரு நாளும் முடியாது, அது காலைதோறும் புதிதாக இருக்கிறதா, உனக்கென்றே வைக்கப்பட்டிருக்கிறது, நீ விழுந்தா அந்த கிருபையெல்லாம் விழணும், அதை திருப்பி உன்னை நிறுத்தும், பயப்படாத இல்லையா, ஓட வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது இல்லையா. சில பேர் ஊழியக்காரங்க இருப்பாங்க, எனக்கெல்லாம் வயசு போயிட்டுது, உனக்கு வயசு போனா அங்க என்ன வச்சிருக்குது, என்ன தூதன் கொண்டு வந்து வைப்பான் பாரு, அதை எடுத்து நல்லா சாப்பிடு, அடுத்த வருஷத்துக்கு சாப்பிட்டுட்டு ஓடு, எங்க ஓட போறாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஓடு. ஓகே, ஓடு, தேசத்தை விட்டு மாத்திரம் ஓடிடாத, சபையில இருந்து ஓடு இல்லையா, ஓடி தேவனுக்கு என்று சொல்லி வருகிற வருஷத்திலே காரியத்தை. இந்த எலியா பாருங்க, ஓட வனாந்திரத்துக்குள்ள போயிருக்கான் பாவம், வனாந்திரத்துல என்ன இருக்குங்க, பூச்சி புழு அது இது எல்லாமே இருக்கு, காத்தடிச்சா மண்ணு கொளுத்தி ஆளுக்கு மேலதான் விழுத்துங்க, என்ன நினைக்குது இல்லையா. நான் சொல்றேன் என்ன தெரியுமா, அடுத்த வருஷத்துல ஊழியக்காரங்க எல்லாரும் நீங்க எதிர்பார்க்காதீங்க, இந்த வருஷத்துலதான் பாடு, இந்த வருஷத்துல போயிருந்த எல்லாம் சொல்லி, அடுத்த வருஷத்துல பாடு இருக்கும், பாடு இருக்கிற அளவுக்கு உன் தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வான். நீ ஒருபாதைக்கு நினைத்திருக்க மாட்டா இந்த வருஷத்திலே நம்முடைய சபை இப்படி வளர்ந்திருக்கும். அடுத்த வருஷத்துல உன்னுடைய பாடு எவ்வளவுக்கு இருக்கிறதோ அவ்வளவுக்கு தேவன் காரியத்தை செய்வார். இதுதான் என்ன பொறுத்தவரத்துக்கு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துல இந்த கடைசி ஞாயிறுலே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. நான் யோசித்தேன் ஆண்டவர் அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்க அப்படி பெரிய பெரிய செய்தி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சேனோ. இந்த வருஷத்துல நீ சந்தித்த சோதனைகள் அநேகம், அவைகள் எல்லாவற்றிலையும் முடிவு என்ன என்பதுதான் எனக்கு கேள்வி இல்லையா. என்ன கேட்டீங்கன்னு சொல்லி நான் ஆண்டவர் இந்த வருஷத்துல நடந்தது எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. யோபு அவன் பிச்சைக்காரனா இல்ல பாருங்க, அவன் ரட்டத்தனையா ஆசீர்வதிக்கப்பட்டான் அந்த சோதனையின் நிமித்தம். யோபு மாத்திரம் கேட்டிருந்த ஆண்டவர ஏன் எதுக்கு, இதை விட யோபு தெய்வத்தை பார்த்து ஒரு கேள்வியும் கேட்கல. தாவீது கூட கேட்டான் பாருங்க தான் ஏன் இதுக்கு என்ன, ஆனா அவன் கேட்கல. அவன் சொன்னா என்ன தெரியுமா, சத்தை கொடுத்தா அவருக்கு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதனால விட்டு விடு விட்டு விடு. வருகிற வருஷம் எல்லாருக்கும் வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லி விருப்பம் பாருங்க. எல்லாரும் வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டு வசனம் தேடி எடுத்துருவாங்க. உனக்கு உபத்திரவம் இருக்கிறது, அதன் மத்தியிலே தேவன் அலாபத்தை நன்மையாக மாற்றுவார். இந்த வருஷத்திலே நடந்தது உன் வாழ்க்கையிலே நடத்தப்பட்டது எல்லாம் தேவனுடைய கண்ணிலே காரணம் இல்லாமல் நடத்தப்படவில்லை. ஆகையினால யோசிக்காத, உனக்கு மூளை வச்சதே முதல்ல தப்பு. தேவன் என்னட்டு கேட்டிருந்த ஆலோசனை கேட்டிருந்தா சொல்லியிருப்ப, ஆண்டவரே மூளையை எடுத்துரு. இவங்க எல்லாம் கூட யோசிப்பாங்க, இவங்க தங்களுக்கும் யோசிச்சு மற்றவங்களுக்கும் யோசிச்சு ஊழியக்காரங்களுக்கும் யோசிச்சு சபைக்கும் எல்லாத்துக்கும் யோசிப்பாங்க. எடுத்துரும் ஆண்டவர் சொல்றத செய்துட்டு இருந்தா காணுமப்பான்னு சொல்லி நான் சொல்றேன். என்ன தெரியுமா, நீ ஒன்னையும் யோசியாத. இந்த வருஷத்துல உன்னுடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு பதில் கொடுப்பார். இந்த வருஷத்துல நீ கண்ணீர் விட்டு இருந்தா அடுத்த வருஷத்துல தேவன் அந்த வார்த்தையில சொன்னது போல எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவர் என்று சொல்லி சொன்னார். ஆகையினால நான் சொல்ற வார்த்தை என்னன்னு சொல்லிச்சுனா, யோபுவை போல பிரச்சனையில நில்லு, சோத்திர ஆண்டவர். எலியாவை போல சாப்பிட்டுட்டு ஓடு. இது ரெண்டையும் செய்ய வார வருஷத்துல தேவன் வாழ்க்கை நடத்தி செல்வார். அதை விட்டுட்டு பிரச்சனை வருகிற பொழுது அது வருது சிலிங்கிட்டு யாரும் நிக்காது இல்லையா. வேதத்துல பிரச்சனை இல்லாம ஓடின ஒரு மனுஷனையும் கிடையாது. இயேசுக்கே சோதனை வந்ததுன்னா உனக்கு எனக்கு வராது. இது எப்படி திரும்ப திரும்ப பிரசங்கிக்கலாம், திரும்ப திரும்ப பிரசங்கிக்கலாம், அங்க இருந்து இங்க இங்க இருந்து அங்க எல்லாமே பிரசங்கிக்கலாம். என்ன தெரியுமா சொல்றேன், இந்த வருஷத்துல நடந்தது எல்லாம் நன்மைக்கு, அடுத்த வருஷத்துல நடக்க போறது எல்லாம் நன்மைக்கு, உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாவற்றையும் தேவன் தன்னுடைய கரத்தின் கிரியைக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாது, நீ மறந்து விடாது. ஆகையினால இந்த வருஷத்தின் காரியங்களை இந்த வருஷத்தோடு நிறுத்து, அடுத்த வருஷத்துல நீ தொடர்ந்து ஓடு இல்லையா. உங்க ஓட்டப்பந்தத்தை சந்தோஷப்பட, இதை விட அப்போஸ்தலன் பவுல் ஓட்டப்பந்தத்தை எப்படி தெரியுமா முடித்தார், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. நல்ல ஓட்டமா என்னையா, நல்ல ஓட்டம் அடியோ அடியோ அவருக்கு என்ன, கிறிஸ்தவன் தேவனுடைய மனுஷன் அப்போஸ்தலன் பவுல், அவருக்கு விழாத அடி கிடையாது, அவனுக்கு விழாத உபத்திரவம் கிடையாது, ஜெயிலுக்கு கீழே எல்லாம் போயிட்டு வந்துரு, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இல்லையா. பழைய பாட்டுல ஒரு ஆள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், இங்க இவர் அடிக்கடி போயிட்டு வந்தார் இல்லையா, போயிட்டு வந்து முடிக்கிறார் எப்படி தெரியும், இப்படித்தான் வரும் நான் நினைக்கிறேன். கடைசி நாட்கள்ல தங்களோட ஊழியக்காரங்க அவங்க நல்ல ஓட்டத்தை முடித்தேன், என்ன சவுலே சொல்றாரு, நல்ல ஓட்டத்தை முடித்தேன், காது கேட்க இல்லையா, நல்ல ஓட்டத்தை முடித்தேன், என்னையா ஜெயிலுக்கு போன அங்க போன இங்க வந்து அடி வண்ண உதவண்ண என்ன, நல்ல ஓட்டத்தை முடித்தேன். உன்னுடைய கண்ணுக்கும் என்னுடைய கண்ணுக்கும் அது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அவனுடைய கண்ணுக்கும் தேவனுடைய கண்ணுக்கும் அதுதான் நல்ல ஓட்டம், அதுதான் நல்ல ஓட்டம். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், நாம என்ன செய்தோம், கொஞ்சம் சொல்லிச்சுன்னா பெரிய பிரச்சனை படுறோம், பெரிய காரியம் படுறோம், பெரிய காரியம் படுறோம். நல்ல ஓட்டத்தை முடிங்க, அடுத்த வருஷத்துல சவாலாக ஓடுங்க இல்லையா, சவாலாக ஓடுங்க. நடக்கிறது என்ன நடந்தாலும் நன்மைக்கே, என்ன நடக்கிற பொழுதும் சொல்றதை கேட்டு நடங்க, எல்லாம் நன்மையாகவே மாறும், எல்லாம் நன்மையாகவே மாறும் இல்லையா. ஆகவே என் ஆண்டவர் இந்த வருஷத்திலே உன்னை தனியா விடல, உன்னை தனியா விடல, உன்னோட தான் இருந்த, உன்னோட தான். ஒரு ஒரு பிள்ளை அந்த கடற்கரையில ஒரு பிள்ளை ஒரு பிள்ளையோ ஆளு எனக்கு தெரியல, ரெண்டு பேரும் காய்ச்சிட்டு போனாங்களா தெரியுமா, அந்த கடற்கரையில இப்படி தண்ணீர் ஓடி ஓடி வரைக்கல, அப்படி போயிட்டு அல ஏறிட்டு கீழே வரைக்கல, அந்த சைப்பக்கம் அப்படி வடிவா இருக்கு. இதுல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க ஆண்டவர். இப்ப பெருமலை வருகிறது. பெருமலை வருகிற பொழுது உபத்திரவத்தை குறித்து அவர் சொல்ற, உபத்திரவங்கள் வேதனைகள் வருகிற பொழுது இந்த ஆள் திரும்பி பார்த்தாரா, நானும் இயேசு ஒன்று வைங்க, நானும் இயேசுவும் கடற்கரையால் நடந்து போய்கொண்டு இருக்கோம். இப்ப நடந்து போய்கொண்டு இருக்க குறிப்பிட்ட தூரத்துக்கு ரெண்டு காலடி, ரெண்டு பேர் நடந்து போய்கொண்டு இருக்கோம். குறிப்பிட்ட பெரிய அலை வந்து விழுந்த பொழுது என்ன தெரியுமா, ஒரு காலடி காணல. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், அட இந்த ஆண்டவரை பாரு, நான் நல்லா இருக்கிற பொழுது என்னோட வந்துச்சு, எனக்கு உபத்திரம் வந்து கடல் வந்து கொந்தளிச்சு பெரிய அட்டவாதம் பண்ணிட்டு இருக்கு, இந்த ஆண்டவரை காணலையே, எங்கயா இந்த ஆண்டவர் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் என்னத்தின் சொன்னாரா, தாசன் இங்க வா, கணக்கு கதையாத, அந்த காலடி உண்ட காலடி இல்ல, அந்த காலடி எந்த காலடி, நீ இருக்கிறது என்னுடைய கரத்துல இப்பொழுது, இதாயா இந்த வருஷம் முழுக்கணும் உனக்கு எனக்கு நடந்ததே ஒழிய வேறு எதுவுமே நடக்கல, அடுத்த வருஷத்துல இதை விட வேறு எதுவும் நடக்க போறதுன்னு கிடையாது, இதுதான் நடக்க போகிறது, தேவன் உன்னை சுமந்து கொண்டு செல்வார் என்றா செல்வார் தான், ஆனா எந்த பிரச்சனைகளையும் தேவன் மீது சாய்ந்து கொள், நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்திருப்போம் தேவனுடைய சமூகத்திலே. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா.